அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஏப்ரல் திங்கள் 7 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இந்திய நாடாளுமன்ற தேர்தலின் முதல் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கும் நிலையில் எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியாகியிருப்பது பற்றிய செய்திக்குறிப்பு. இந்த தேர்தல் அறிக்கையில் கட்சியின் மையமான இந்துத்துவ கொள்கை திட்டங்களான ராமர் கோயில் கட்டுதல் போன்ற விஷயங்கள் சற்று மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் சொல்லப்பட்டிருப்பது பற்றிய ஒரு அலசல்.
ஏனென்றால் அவர் இப்போது எல்லோரையும் மற்ற செகுலர் என்று காமிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவருக்கு உள்ளது. ஆனால் கட்சிக்குள் ஒரு வாரமாக இந்த ஒரு
இலங்கையின் வடக்கே ராணுவ கெடுபிடி அதிகரித்திருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சாட்டியிருப்பது பற்றிய செய்தி.
இந்த கைதுகள் என்பதும் இந்த சுட்டி வளர்ப்புகள் என்பதும் மீண்டும் ஒரு யுத்த காலத்துக்கு சென்று விட்டார்களா என்ற கேள்விகளை தமிழ் மக்கள் மத்தியில் உருவாக்கி இருக்கின்றது.
ருவாண்டாவில் இனப்படுகொலை நடந்து 20 ஆண்டுகளாவது குறித்த ஒரு பெட்டகம், பின்னர் விளையாட்டரங்கம் ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் ஜெயபிரகாஷ் நல்லசாமி மற்றும் குமார் ராமலிங்கம்.
சிரியாவில் சமூக பணியில் ஈடுபட்டு வந்த டச் ஜெசுயிட் கத்தோலிக்க பாதிரியார் ஒருவர் மோதல்களால் முற்றுகையிடப்பட்டிருக்கின்ற ஹோம்ஸ் நகரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். அருட்தந்தை பிரான்ஸ் வாண்டு டூட் அவர்களை வீட்டை விட்டு எடுத்து வந்த ஆயுதாரிகள் அவரை சுட்டுக் கொன்றதாக டச் ஜெசுயிட் பீடம் கூறியிருக்கிறது. ஹோம்ஸில் கிளர்ச்சி படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள வட்டாரத்தின் மீது ஷெல் தாக்குதல்களும் பொருள் விநியோக தடைகளும் தினசரி தொடர்ந்து வந்த நிலையிலும் தமது தேவாலய பங்கு மக்கள் எல்லோரும் வெளியேறும் வரை தானும் அங்கேயே தங்கியிருப்பதாக அவர் கூறி வந்தார். சிறிய மக்களுக்காகவே தனது விசுவாசத்தை வெளிப்படுத்திய அருட்தந்தை பிரான்ஸ் சமாதானத்தின் மனிதராக இருந்து உயிரிழந்துள்ளதாக வத்திக்கான் கூறியிருக்கிறது.
லெபனான் அதிபர் பஷர் அல் அசத் ஆட்சியை விட்டு வெளியேற்றப்படலாம் என்ற அச்சுறுத்தலானது மறைந்துவிட்டதாக லெபனானில் இருக்கும் ஹெஸ்போல்லாவின் தலைவரான ஹசன் நஸ்ருல்லா தெரிவித்துள்ளார். சிரியா துண்டு துண்டாகிவிடும் என்ற அபாயம் கடந்துவிட்டதாகவும் அவர் பெய்ரூட்டில் செய்தித்தாள் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார். அத்தோடு அடுத்த சில மாதங்களில் வரும் மறு தேர்தலில் அதிபர் போட்டியிடுவார் என்று தான் உறுதியாக நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சிரிய ராணுவத்துக்கு ஆதரவாக ஹெஸ்போல்லா படையினர் செயற்பட்டு வருகின்றனர். கிளர்ச்சியால் தங்களை எதுவும் செய்ய முடியாது என்று இப்போது சிரிய அரசாங்கம் எண்ணுவதாக பிபிசி செய்தியாளர் கூறுகின்றார்.
ருவாண்டாவில் சுமார் 800,000 மக்கள் கொல்லப்பட்ட இனப்படுகொலையின் 20th ஆண்டு நிறைவையொட்டி அந்நாடு ஒருவார கால அரச துக்க காலத்தை தொடங்கியிருக்கிறது. இந்த இனப்படுகொலையை தடுப்பதற்கு தவறியமை தொடர்பில் ஐநாவின் மீதே இன்னும் வெட்கக்கோடு தொற்றிக்கொண்டிருக்கிறது என்றார் பாங்கிமோன்.
20 years ago, thousands of Rwandans found refuge.
அதிபர் போல் ககாமி மற்றும் ஐநா தலைமைச் செயலர் பாங்கி மூன் ஆகியோர் இணைந்து நினைவு தீபத்தை ஏற்றி வைத்தனர். இந்த நிகழ்வில் சர்வதேச பிரபலங்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். ஆனால் தமது நீதியரசரை பிரான்ஸ் மீள அழைத்துக் கொண்டது. ருவாண்டா இனப்படுகொலையில் பிரான்சுக்கும் பங்கு இருப்பதாக அதிபர் ககாமி மீண்டும் குற்றச்சாட்டுக்களை அடுக்கியுள்ளமைக்கு பதிலடியாகவே பிரான்ஸ் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது.
யுக்ரைனின் கிழக்கு பகுதியில் இருக்கும் டொனட்ஸ், லுஹான்ஸ், கார்கிவ் பகுதிகளில் இருக்கும் அரச கட்டிடங்களை ரஷ்யாவுக்கு ஆதரவான குழுவினர் ஆக்கிரமித்திருக்கின்றனர். இதனையடுத்து அங்கு பாதுகாப்பு அதிகாரிகளை யுக்ரைன் அனுப்பி வைத்திருக்கின்றது. டொனட்ஸ்கில் பிராந்திய நிர்வாக அலுவலகத்தை ஆக்கிரமித்தவர்கள் தாங்கள் அங்கு மக்கள் குடியரசை அமைப்பதாக கூறினர். அத்தோடு மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பை தாங்கள் நடத்தப்போவதாகவும் வாக்கெடுப்புக்கு அமைதிப்படைகளை அனுப்புமாறும் ரஷ்யாவை அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஆனால் கிரைமியாவுக்கும் டொனட்ஸுக்கும் இடையில் வித்தியாசம் இருப்பதாகவும் இங்கு யுக்ரைன் மொழி பேசுபவர்கள் இருப்பதாக சமீபத்தில் நடத்தப்பட்ட எண்ணமறியும் வாக்கெடுப்பில் ஒன்றுபட்ட யுக்ரைனுக்கு ஆதரவு இருப்பதாக பிபிசி செய்தியாளர் கூறுகின்றார். ரஷ்யா தான் இந்த அமைதியை கெடுக்கும் வேலையை தூண்டிவிடுவதாக யுக்ரைனின் இடைக்கால பிரதமர் குற்றம் சாட்டியிருக்கின்றார்.
இந்திய நாடாளுமன்ற தேர்தலின் 9 கட்ட வாக்குப்பதிவின் முதல் கட்டத்தில் இன்று உயர்ந்த அளவில் வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. வடகிழக்கு மாநிலங்களான அசாமிலும் திரிபுராவிலும் மக்கள் நீண்ட வரிசைகளில் நின்று வாக்களித்தனர். அங்கு 70% அதிகமான வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. மேலதிக தகவல்களை செய்தியரங்கத்தில் எதிர்பாருங்கள். வத்திக்கான் வங்கிக்கான தமது ஆதரவை உறுதிப்படுத்தியிருக்கின்ற பாப்பரசர் பிரான்சிஸ் வங்கி சீர்திருத்தத்துக்கான பரிந்துரைகளையும் அங்கீகரித்துள்ளார். அதிகாரப்பூர்வமாக சமய பணிகளுக்கான நிறுவனம் என்று அழைக்கப்படுகின்ற வத்திக்கான் வங்கி பணியாளர்களின் கருப்பு பண மோசடி உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கியிருந்தது.
விமானத்தின் கருப்பு பெட்டியிலிருந்து வரும் சமிஞ்சை ஒத்த ஒளியை தங்கள் கடற்படை கப்பல் கேட்டிருப்பதாக காணாமல் போன மலேசிய விமானத்தை தேடி வரும் நடவடிக்கை ஒருங்கிணைத்து வரும் ஆஸ்திரேலியா தெரிவித்திருக்கின்றது. விமானத்தை தேடி வரும் நடவடிக்கையில் இதுவே மிகவும் நம்பிக்கை கொடுக்கும் துப்பாக இருக்கின்றது என்று ஒருங்கிணைப்பாளர் ஆங்கஸ் ஹூஸ்டன் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இது காணாமல் போன விமானத்தின் உடையதுதானா என்பதை உறுதி செய்வதற்கு இன்னும் பல நாட்கள் ஆகும் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார். காணாமல் போன விமானத்தை கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக தேடி வரும் நிலையில் இப்போது கிடைத்திருக்கும் துப்பு எதிர்பார்த்த ஒன்றாக இருக்கும் என்று பெர்த்தில் இருக்கும் பிபிசி செய்தியாளர் கூறுகின்றார்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். இந்தியாவில் இன்று நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவின் முதல் கட்டம் இன்று தொடங்கியிருக்கிறது. இது குறித்த செய்திக்குறிப்புடன் டெல்லியிலிருந்து சங்கீதா. மன்னிக்கவும், அந்த செய்திக்குறிப்பை பிறகு தருகிறோம். தமிழ்நாட்டில் வேட்பு மனுக்கள் பரிசீலனை இன்று நடந்து முடிந்திருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் நம்முடைய சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
தமிழகத்தில் இன்று நடைபெற்ற வேட்புமனு பரிசீலனையில் நீலகிரி தொகுதியின் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் குருமூர்த்தியின் வேட்புமனு உட்பட இரண்டு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் ஏப்ரல் 24ஆம் தேதி நடக்கவிருக்கும் நிலையில் வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 5ஆம் தேதி முடிவடைந்தது. இதையடுத்து இன்று வேட்புமனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதில் சிதம்பரம் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட மணிரத்னம் என்பவரது வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவரது வேட்புமனுவை 10 பேர் முன்மொழியாததால் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதே தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த அவரது மனைவியின் மனு ஏற்கப்பட்டுள்ளது. நீலகிரி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக போட்டியிட மனு தாக்கல் செய்த குருமூர்த்தி என்பவரது மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கட்சியின் அதிகாரப்பூர்வ படிவம் காலதாமதமாக அளிக்கப்பட்டதால் மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறும் ஆரந்தூர் தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் காமராஜின் மனுவும் நிலுவையில் வைக்கப்பட்டுள்ளது. அவரது மனைவியின் சொத்து விவரம் குறித்து தவறான தகவல் தரப்பட்டதாக ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர் ஞானி ஆட்சேபம் எழுப்பியதை அடுத்து அதற்கு நாளை காலைக்குள் விளக்கம் அளிக்கும்படி தேர்தல் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். எத்தனை பேரது மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன என்ற விவரம் நாளை காலை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். வேட்பு மனுக்களை ஏப்ரல் 9ஆம் தேதி வரை வாபஸ் பெற்றுக் கொள்ள முடியும். அன்று மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். இதுவரை தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட 1318 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். ஆலந்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் 19 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இதனிடையே சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் உட்பட பல மூத்த துறை அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி மாற்றப்பட்டுள்ளனர்.
சென்னையிலிருந்து முரளிதரன். இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவின் முதல் கட்ட செய்தி குறித்து டெல்லியிலிருந்து சங்கீதா.
அசாம் மாநிலத்தில் 5 தொகுதிகளிலும் திரிபுரா மாநிலத்தில் 1 தொகுதியிலும் என மொத்தம் 6 தொகுதிகளில் 16வது மக்களவைத் தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு இன்று துவங்கியது. திங்கட்கிழமை காலை இந்திய நேரப்படி 7 மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு முடிவடையும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. மாலை 5 மணி நிலவரப்படி அசாமில் சுமார் 72.5% திரிபுராவில் சுமார் 84% வாக்குகளும் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஆனால் வாக்குப்பதிவு முடியும் நேரத்தில் ஏராளமானோர் வரிசையில் வாக்களிக்க காத்திருந்தமையால் இறுதி வாக்குப்பதிவு நிலவரம் இன்று இரவுதான் அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 2 மாநிலங்களிலும் வாக்குப்பதிவு பரவலாக அமைதியாகவே நடைபெற்றது. அசாம் மாநிலத்தில் உள்ள 14 தொகுதிகளுக்கான மக்களவைத் தேர்தலின் வாக்குப்பதிவு 3 கட்டங்களாக நடைபெறுகிறது. அதேபோல் 2 மக்களவைத் தொகுதிகளை உள்ளடக்கிய திரிபுரா மாநிலத்தில் 2 கட்டமாக இந்த மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மொத்தம் 9 கட்டங்களாக நடைபெறும் இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று ஏப்ரல் 7ஆம் தேதி துவங்கி மே மாதம் 12ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் ஏப்ரல் 24ஆம் தேதி அன்று ஒரே நாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது.
டெல்லியிலிருந்து சங்கீதா. முதல் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இது குறித்த செய்திக்குறிப்புடன் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
பல்வேறு சர்ச்சைகள் மற்றும் காலதாமதத்திற்கு பின்னர் பிரதான எதிர்க்கட்சியான பாஜகவின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் ராஜ்நாத் சிங், அக்கட்சியின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி மற்றும் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் எல் கே அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, சுஷ்மா ஸ்வராஜ், ரவிசங்கர் பிரசாத் உள்ளிட்ட தலைவர்களின் முன்னிலையில் இன்று அந்த தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. தேர்தல் அறிக்கையில் நாட்டின் முன்னேற்றம், அரசு நிர்வாகம் போன்ற விஷயங்களை வலியுறுத்தும் அதே வேளையில் கட்சியின் முக்கிய இந்துத்துவ கொள்கைகளாக பார்க்கப்படும் அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டுவது, அனைத்து சமூகத்தினருக்கும் பொதுவான சிவில் சட்டம், பசுவதை தடுப்பு, காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து தரும் இந்திய அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவை ரத்து செய்வது போன்ற தனது நிலைப்பாட்டை வலியுறுத்துகிறது. மேலும் சேது கால்வாய் திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து ஒரு முடிவை எடுக்கும் முன்னர் அந்த பகுதி ராமர் சேது எனப்படும் பாலம் இருந்த இடம் என்ற நம்பிக்கையை மனதில் கொண்டும் அப்பகுதியில் தோரியம் அதிகம் இருக்கும் நிலையை கருத்தில் கொண்டுமே ஒரு முடிவு எடுக்கப்படும் என்று அது கூறுகிறது. தேர்தல் அறிக்கையை அறிமுகப்படுத்திய போது உரையாற்றிய அக்கட்சியின் மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷி, இந்தியாவை நவீனப்படுத்த தேவையான திட்டங்களுக்கும் வேகமான வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். தேர்தல் அறிக்கை வெளியீட்டு நிகழ்ச்சியின் போது தொடர்ந்து பேசிய அக்கட்சியின் தலைவர் ராஜ்நாத் சிங், வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிக்கையில் கூறியுள்ளது வெறும் வார்த்தைக்காக மட்டும் இல்லை என்றும் ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவாக நிறைவேற்றப்படும் எனவும் உறுதியளித்தார். பின்னர் பேசிய அக்கட்சியின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி, நாட்டின் மக்களுக்காக மட்டும் உழைப்போம் என்று கூறியதோடு ஏழை எளிய மக்களின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றார்.
கரீப் சே கரீப் வியக்தி கே லியே மா பாப் அகர் பிமார் ஹை தோ சர்க்கார் கா தாயித்வ ஹை கி உன் பூண்டே மா பாப் கோ.
ஏழை மக்களின் பெற்றோர்கள் நோய்வாய்ப்பட்டால் அவர்கள் கவலையை போக்குவது அரசின் கடமையாகும். இந்த விவகாரத்தில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களின் மேம்பாட்டிற்காக பண்டிட் உபாத்யாயை கூறியுள்ள வழிமுறைகள் பின்பற்ற வேண்டியது அவசியம் என்றார் பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளர் குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி. அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவது தொடர்பில் அப்போது செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அதற்கு பதிலளித்த முரளி மனோகர் ஜோஷி, இது பண்பாடு மற்றும் நாட்டின் கலாச்சாரம் சார்புடைய விவகாரம் என்றும் முந்தைய தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ளது போல்தான் இந்த முறையும் அக்கட்சியின் கொள்கை தெரிவிக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்தார். மேலும் இதைவிட முக்கியத்துவம் வாய்ந்த நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் உறுதியளிக்கும் பல திட்டங்கள் இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டினார். பாஜக பல்வேறு சர்ச்சைகளுக்கு பிறகு இன்று முதல்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் 9 கட்டங்களாக நடைபெறும் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று அசாம் மற்றும் திரிபுரா மாநிலங்களில் உள்ள 6 தொகுதிகளில் தொடங்கியுள்ள நிலையில் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சி இது தொடர்பில் தேசிய தேர்தல் ஆணையத்திடம் புகார் ஒன்றையும் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த குஜராத் மாநிலத்தின் முன்னாள் அமைச்சர் அமித்ஷாவின் பிரச்சாரக் கூட்ட பேச்சு குறித்து விளக்கம் அளிக்க கோரி தேசிய தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. முன்னதாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அமித்ஷா, தனது பிரச்சாரத்தின் போது மதவாத கருத்துக்களை வெளியிட்டதாகவும் வன்முறையை தூண்டும் விதத்தில் கருத்தை கூறியுள்ளதாகவும் குற்றம் கூறப்பட்டுள்ளது. இதனால் ஏன் இவர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது என அமித்ஷா விளக்கம் அளிக்க வரும் 9ஆம் தேதி வரை காலக்கெடு வழங்கி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். பாரதிய ஜனதா கட்சியின் இந்த தேர்தல் அறிக்கையில் அதன் மையமான கொள்கைகளான ராமர் கோவில் கட்டுவது போன்ற விஷயங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன, இந்த தேர்தல் அறிக்கை மற்ற கட்சிகளின் தேர்தல் அறிக்கையை விட எந்த வகையில் மாறுபட்டு வித்தியாசமாக நிற்கிறது என்பது குறித்து மூத்த செய்தியாளர் டெல்லியில் இருக்கும் மூத்த செய்தியாளர் வி எஸ் சந்திரசேகர் அவர்களை
கேட்டேன். பிரசார இதில் ஸ்டாண்டிங் அவுட் என்று ஒன்று ஏதாவது ஒன்று உண்டு என்றால் எது என்று கேட்டீர்கள். அப்படி ஒரு ஸ்டாண்டிங் அவுட் என்று ஏதாவது ஒன்று உண்டு என்றால் அது இதுதான். கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் என்று ஒரு அத்தியாயத்தில் அவர்கள் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதை பற்றி பேசியிருக்கிறார்கள். அதை பற்றி எப்படி சொல்லியிருக்கிறார் என்றால், அரசியல் சாசனத்துக்குள் உட்பட்ட வரையறைக்குள் அந்த கோயிலை கட்டுவதற்கு நாங்கள் உதவி செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு சிறு மாற்றம். பழைய மேனிபெஸ்டோக்கரையில் அவர்கள் சொல்லுவது என்ன சொல்லி இருந்தது என்னவென்றால், நாங்கள் ராமர் கோயிலுக்கு கட்டுவதற்கு நீதித்துறையின் மூலம் முயற்சி எடுப்போம், அப்படி நீதித்துறையில் முடியவில்லை என்றால் நீதித்துறைக்கு வெளியில் சமரச பேச்சுவார்த்தை மூலம் செய்வோம் என்றார்கள். இந்த முறை அதை அந்த 2 பிரேசஸையும் விட்டுவிட்டு இந்த முறை அவர்கள் சொல்லியுள்ளது அரசியல் சாசனத்துக்கு உட்பட்ட ஒரு முடிவை நாங்கள் தேடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள்.
இது வந்து எதை காட்டுகிறது என்று நினைக்கிறார். அவர்களால் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு பெரும்பான்மையை பெற முடியாமல் போகலாம், மற்ற கூட்டணி கட்சிகள் இந்த மாதிரியான ஒரு கொள்கை திட்டங்களுக்கு உடன்படாது என்ற ஒரு நிலையை மனதில் வைத்து கொண்டு அவர்கள் இந்த மாதிரி சொல்கிறார்களா, அல்லது அவர்களுக்கு அல்லது உண்மையிலேயே அவர்களது கொள்கையிலே சிறு மாற்றம் எதையாவது நீங்கள் பார்க்கிறீர்களா?
நிச்சயமாக அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை தன்னந்தனியாக அவர்களுக்கு கிடைக்காது என்று நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும். அவர்கள் எல்லாம் இப்பொழுது எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவர்களுடைய கட்சி கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து 272+ கிடைக்குமா என்றுதான் எதிர்பார்க்கிறார்கள். நிச்சயமாக அவருடைய சொந்த கருத்து என்று சொல்ல முடியாது. இது ஒரு ஒரு அரசியல் நிலைமைக்கு ஏற்ப அதற்கு சூழலுக்கு ஏற்ப ஒரு கன்வீனியன்ட் ஸ்டாண்ட் நிலைப்பாடு.
இந்த தேர்தல் அறிக்கை மிகவும் காலதாமதமாக கடைசி நேரத்திலே வந்திருப்பது கட்சிக்குள்ளே இருக்கின்ற நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் காட்டுகிறதா, அல்லது தேர்தல் அறிக்கை அவ்வளவு முக்கியம் அல்ல என்று மோடியே ஒரு மிகப்பெரிய மேனிஃபெஸ்டோ, அவரே தான் ஒரு முக்கியமான தேர்தல் அறிக்கை என்ற ஒரு கருத்து இருக்கிறது, அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை காட்டுகிறதா, எப்படி பார்க்கிறீர்கள் நீங்கள்?
எல்லா கட்சிகளுக்கும் அவர்களுக்கு உள்ளுக்குள்ளே அவர்களுக்கே தெரியும் மேனிஃபெஸ்டோ என்பது ஒரு ஃபார்மாலிட்டி என்று அவர்களுக்கு தெரியும். இது ஒன்றும் பெரிய ஆட்சியை கொண்டு வருவதற்கோ இல்லை ஆட்சியை கவுத்து வருவதற்கோ இது ஒரு பெரிய சாதனம் அல்ல என்று தெரியும். ஆனாலும் வருடாவருடமாக காலம் காலமாக எல்லா கட்சிகளும் முறைப்பற்றுகின்ற ஒரு ஒரு வழிதான் இது. ஆனால் பிஜேபியில் இந்த முறை அவர் மோடி அவர்கள் இந்த அவருடைய ஸ்பெட் டீம்ஸ் என்று சொல்லப்படுகிற ராமர் கோயில், ஆர்டிகிள் 370 மற்றும் யூனிஃபார்ம் சிவில் கோட் இந்த மூன்று விஷயங்களையும் தவிர்த்தால் என்ன என்று அவருக்கு தோன்றியிருக்கிறது. ஏனென்றால் அவர் இப்பொழுது எல்லோரையும் மற்ற செக்குலர் என்று காமிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவருக்கு உள்ளது. ஆனால் கட்சிக்குள் ஒரு வாரமாக இந்த ஒரு டிஃபரன்சஸை களைவதற்கு இந்த ஒரு வாரம் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிகிறது. ஏனென்றால் இது டூ இட் யூ ஆர் டேம்ட் இஃப் யூ டோன்ட் டூ தென் ஆல்சோ யூ வில் பி டேம்ட் அந்த மாதிரி இந்த மூன்று கொள்கைகளையும் அவர்கள் போடாவிட்டாலும் ஒரு அதை குறை சொல்வது இருக்கிறார்கள், போட்டால் அதை பற்றி குறை சொல்வது இருக்கவே இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் இதுதான் பெஸ்ட் வியூ என்று இந்த மூன்று கொள்கைகளையும் ஒரு அந்த அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் நிச்சயமாக சேர்த்துள்ளார்கள். ஏனென்றால் அவர்களுடைய கோர் இந்துத்துவ கான்ஸ்டிடியூன்சி அந்த தொகுதியை அவர்கள் புண்படுத்த முடியாது.
டெல்லி பத்திரிகையாளர் VS சந்திரசேகர். பெங்களூரில் சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வரும் வருமானத்துக்கு மீறிய சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையில் அரசு தரப்பு வழக்கறிஞர் மீது நீதிமன்றம் விதித்த அபராதத்தை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தில் போட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிமன்றம் ஜெயலலிதா மீதான இந்த வழக்கு விசாரணைக்கு 3 வார காலம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. இதுகுறித்து செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணையை 3 வார காலத்திற்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பில் அந்த வழக்கின் அரச வழக்கறிஞரான பவானி சிங்கின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீதான வருமானத்துக்கு மீறிய சொத்து குவிப்பு வழக்கில் அரச வழக்கறிஞர் அவருடைய இறுதி வாதங்களை முன்வைக்க தாமதம் செய்ததற்காகவும் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதிலிருந்து தவறியதற்காகவும் பவானி சிங்கிற்கு கடந்த மார்ச் மாதம் 60,000 ரூபாய் அபராதம் பணத்தை விதித்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து பவானி சிங் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதி BS சௌஹான் தலைமையிலான அமர்வு சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணையை 3 வார காலத்திற்கு நிறுத்தி வைக்குமாறு உத்தரவை பிறப்பித்தது. இன்று பவானி சிங்கின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நாகேந்திர ராய் பவானி சிங்கின் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் வழக்கு விசாரணைக்கு அவரால் ஆஜராக முடியவில்லை என்றும் இதற்கான மருத்துவ சான்றிதழ் சிறப்பு நீதிமன்றத்தில் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டு விட்டதாகவும் தெரிவித்தார். தற்போது பவானி சிங்கின் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதால் அவருக்கு மேலும் 3 வார காலம் அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் வழக்கறிஞர் நாகேந்திர ராய் கோரிக்கை விடுத்தார். ஜெயலலிதா 1991 1996 வரை தமிழக முதல்வராக இருந்தபோது வருமானத்துக்கும் அதிகமான சொத்துக்களை அவர் குவித்துள்ளதாக தொடரப்பட்டுள்ள இந்த சொத்து குவிப்பு வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை தற்போது பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இன்று நடைபெற்ற விசாரணையின் போது தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு இன்று நேரில் ஆஜராக விலக்கு அளிக்கப்பட்டிருந்ததால் அவரை தவிர சசிகலா, சுதாகரன் மற்றும் இளவரசி ஆகியோர் இன்று பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் முன் ஆஜரானர். இந்த வழக்கு நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டது.
இலங்கையின் வடக்கே பொதுமக்கள் ராணுவத்தால் மீண்டும் தொல்லைக்கு உட்படுத்தப்படுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சாட்டியிருக்கிறது. இதுகுறித்து வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடபகுதியில் தமிழ் மக்கள் ராணுவ நெருக்குவாரத்துக்குள் தள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த 1 மாத காலமாக இங்கு நடைபெற்று வருகின்ற ராணுவ சுற்றி வளைப்புகள், தேடுதல்கள், வகை தொகையின்றி ஆட்கள் கைது செய்யப்படுவது என்பவற்றை முப்படைகளின் தளபதியாகிய ஜனாதிபதி உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரியிருக்கின்றது. கோபி என்பவரின் தலைமையில் விடுதலை புலிகள் மீண்டும் அணிசேர முயற்சிக்கின்றார்கள் என கூறி மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற ராணுவ நடவடிக்கைகளினால் தமிழ் மக்கள் பெரும் அச்சமடைந்திருப்பதாகவும் மக்களின் அச்சத்தை போக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று என்றும் இன்று யாழ்ப்பாணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்.
விடுதலை புலிகள் முதலாகவும் ஒன்று சேர்கிறார்கள் என்ற ஒரு அடிப்படையில கடந்த ஒரு மாசத்துக்கு மேலாக நாளாந்தம் சுற்றி வளைப்புகள் நடைபெறுகிறது. நேற்று கோப்பாய் வடக்கு சுற்றி வளைக்கப்பட்டது. அதுக்கு முன்பாக வட்டுக்கோட்டை பகுதிகள் சுற்றி வளைக்கப்பட்டது. வன்னி பகுதிகள் பல இடங்களில் சுற்றி வளைக்கப்பட்டது. பல பேர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அதிகாலையில் தோட்டத்துக்கு நீர் தங்கி போன வயது முதிர்ந்தவர்கள் ராணுவத்தினரால் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அடையாள அட்டையை காட்டும்படியும் கேட்கப்பட்டிருக்கிறார்கள். அடையாள அட்டை கொண்டு போக வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கோபி என்று ஒருவரை காட்டும்படி கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வரை சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கின்றது. அவரை காட்டி கொடுப்பவருக்கு 10 லட்சம் ரூபாய் சன்மானம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான ஒரு பின்னணியில் பல பேர் கைது செய்யப்படுகிறார்கள். அந்த கைதிகள் ராணுவத்தினராலும் போலீசாராலும் நியாயப்படுத்தப்படுகின்ற தன்மையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கைதிகள் என்பதும் இந்த சுற்றி வளைப்புகள் என்பதும் மீண்டும் ஒரு யுத்த காலத்துக்கு சென்று விட்டார்களா என்ற கேள்விகளை தமிழ் மக்கள் மத்தியில் உருவாக்கி இருக்கின்றது. அரசாங்கம் எங்களை நிம்மதியாக வாழ விடாதா என்ற கேள்வியை மக்கள் மத்தியில் உருவாக்கி இருக்கின்றது. ஏற்கனவே லட்சக்கணக்கான மக்கள் கொன்று குவித்தது போக இந்த மண்ணில் இருக்கக்கூடியவர்களை விரட்டுவது என்ற செயற்பாட்டினுடைய ஒரு வடிவம் தான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் ஜனாதிபதியிடம் நாங்கள் கோருவது, தயவு செய்து இந்த நடவடிக்கைகள் அத்தனையையும் அவர் நிறுத்த வேண்டும். முப்படைகளின் தளபதி என்ற அடிப்படையில் அவருக்கு அந்த உரிமை இருக்கின்றது
என்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம். ருவாண்டா படுகொலையின் 20வது நிகழ்வு குறித்து செய்தி அறிக்கையில் கேட்டோம். இந்த இனப்படுகொலை குறித்த வரலாற்று விவரங்களை தமிழ் தருகிறார் சதாத்.
1994 ஒரு 100 நாள் காலகட்டத்திலே ருவாண்டாவில் 800,000 பேர் கொன்று குவிக்கப்பட்டிருந்தனர். இறந்தவர்கள் பெரும்பான்மையாக துத்சி இனத்தவர்கள். கொலைவெறி ஆட்டத்தில் ஈடுபட்டவர்களோ பெரும்பான்மையாக ஹூட்டு இனத்தவர்கள். ருவாண்டாவின் அப்போதைய ஜனத்தொகையில் 85% பேர் ஹூட்டு இனத்தார் என்றாலும் அங்கு சிறுபான்மையாக வாழ்ந்து வந்த துத்சி இனத்தாரின் கை மேலோங்கியிருந்தது. 1959 ருவாண்டாவின் துத்சி மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட்டு ஹூட்டுக்கள் ஆட்சியை கைப்பற்றியிருந்தனர். துத்சி இனத்தார் யுகாண்டாவுக்கும் பிற அண்டை நாடுகளுக்கும் வெளியேறியிருந்தனர். அவர்கள் RPF அதாவது ருவாண்டா தேசப்பற்று முன்னணி என்ற கிளர்ச்சி குழு ஒன்றை அமைத்து ருவாண்டாவுடன் சண்டையிட்டு வந்தனர். 1990 அந்த நாட்டின் மீது அவர்கள் படையெடுத்திருந்தனர். 1993 ருவாண்டாவுக்கும் இவர்களுக்கும் இடையே சமாதான உடன்படிக்கை ஒன்று எட்டப்பட்டிருந்தது. ஆனாலும் 1994 April 6 ருவாண்டாவின் அப்போதைய அதிபரான ஹூட்டுவினத்தைச் சேர்ந்த ஹப்யாரிமனா சென்ற விமானம் சுட்டு வீழ்த்தப்பட ஹூட்டு கடும்போக்காளர்கள் துத்சி இனத்தாரை ஒட்டுமொத்தமாக அழித்துவிட வேண்டும் என திட்டமிட்டு கொலை வெறியாட்டத்தில் இறங்கியிருந்தனர். ருவாண்டா அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள் யார் யார் என்று கவனமாக அடையாளம் காணப்பட்டு அவர்களெல்லாம் திட்டமிடப்பட்டு குடும்பத்தோடு கொன்று குவிக்கப்பட்டிருந்தனர். துத்சி இனத்தவரை அவரது அண்டை வீட்டிலே வாழ்ந்த ஹூட்டு இனத்தவரே கொன்ற அவலமும், துத்சி மனைவியை அவருடைய ஹூட்டு கணவனே கொன்றது போன்ற கொடூரங்களும் அப்போது அரங்கேறியிருந்தன. ருவாண்டா இனப்படுகொலையில் உயிர் பிழைத்திருந்தவர்களில் ஒருவர் தற்போது ஐக்கிய ராஜ்யத்தில் வாழக்கூடிய வெனுஸ் தேகரசீரா என்பவர். தான் அனுபவித்த அந்த இரத்தத்தை உறைய வைக்கும் சம்பவத்தை அவர் நினைவு கூர்ந்தார்.
They said, start to walk, meaning start killing. It's a mass killing. Start the walk. We are killed, killed, killed up to late night at around...
வேலையை ஆரம்பிங்கன்னு சொன்னாங்க. இங்கே வேலைங்கிறது கொள்கிற வேலை, அதாவது அத்தனை பேரையும் ஒட்டு மொத்தமாக கொள்கிற வேலை. காலையில் தொடங்கி ராத்திரி வரைக்கும் எங்களை கொன்று கொண்டே இருந்தாங்க. ஓய்வில்லாமல் ஆட்களை வெட்டியும் சுட்டும் கொன்று போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் எப்படி உயிர் தப்பினேன்னு எனக்கே தெரியல. நான் ஒரு ஆளின் உடலுக்கு அடியில் படுத்து மறைஞ்சிக்கிட்டேன். அப்போது என் கையில் ஒரு குண்டு பாய்ந்தது. ஆனாலும் கூட என்னால் அசைய முடியலை. அத்தனை பேர் செத்து கிடக்க அந்த இடமே இரத்த குளமாக மாறிப்போயிருந்தது. அடுத்த நாள் RPF கிளர்ச்சி படை அந்த பக்கமாக வந்தபோது தான் என்னை காப்பாற்றினாங்க என்றார் துத்சி இனத்தவரான கரசீரா. கொலைகளை தாண்டி துத்சி இன பெண்கள் ஆயிரக்கணக்கானோர் பிடித்துச் செல்லப்பட்டு பாலியல் அடிமைகளாகவும் நடத்தப்பட்டிருந்தனர். பின்னர் துத்சி இன கிளர்ச்சி குழு வலுவாக அணிதிரண்டு ஹூட்டுக்களை ருவாண்டாவை விட்டு விரட்டி ஆட்சியை கைப்பற்றியிருந்தார்கள். ஹூட்டுக்கள் ஆயிரக்கணக்கானோரை அப்போது துச்சி கிளர்ச்சிக்காரர்கள் கொன்று குவித்ததாக குற்றஞ்சாட்டப்படுகிறது. கொலைவெறியாட்டமெல்லாம் முடிந்து அமைதி திரும்பிய பின்னர் ருவாண்டாவில் ஆர்பிஎஃப் கிளர்ச்சி படையின் தலைவர் பால் கிகாமே அதிபராக வந்து பொருளாதார ரீதியில் நாட்டை முன்னேற்றியிருக்கிறார். இனப்படுகொலையில் ஈடுபட்ட குற்றவாளிகள் மீதான சட்ட நடவடிக்கை என்று எடுத்துக்கொண்டால் சுமார் 20 லட்சம் பேருக்கு எதிராக உள்ளூர் நீதிமன்றங்களிலும் கொலைவெறி கும்பல்களின் தலைவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டவர்கள் அண்டையில் இருக்கின்ற தான்சானியாவிலும் வைத்து அவர்கள் மீது வழக்கு விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. ருவாண்டாவிலே இப்போது எவருமே இனம் பற்றி பேச சட்ட ரீதியான தடை விதிக்கப்பட்டிருக்கிறது.
செய்தியை வழங்கியவர் சதாத். இனி விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டு அரங்கத்தில் முதலாவதாக டென்னிஸ் செய்திகள். உலக டென்னிஸ் வீரர்களின் தரப்பட்டியலில் ஆடவர் பிரிவில் ரஃபேல் நடாலும் மகளிர் பிரிவில் செரீனா வில்லியம்ஸும் முதலிடத்தை பிடித்துள்ளனர். சர்வதேச டென்னிஸ் சம்மேளனம் இன்று வெளியிட்டுள்ள பட்டியலில் ஸ்பெயினின் ரஃபேல் நடால் 13,730 புள்ளிகள் பெற்று முதலிடத்தில் உள்ளார். அவருக்கு அடுத்த இடத்தில் செர்பியாவின் நோவாக் யாக்கோவிச் உள்ளார். இருவருக்கும் இடையே 2,050 புள்ளிகள் வித்தியாசம் உள்ளது. மகளிர் பிரிவை பொறுத்தவரை செரீனா வில்லியம்ஸின் ஆளுமை தொடர்கின்றது. செரீனா 12,375 புள்ளிகள் பெற்று முதலிடத்தில் இருந்தாலும் அவருக்கும் அடுத்த இடத்தில் இருக்கும் சீனாவின் லீ நாவுக்கும் இடையே 5,000 புள்ளிகளுக்கும் அதிகமான அளவில் வித்தியாசம் உள்ளது. மகளிர் பிரிவில் போலந்தின் அக்னிஸ்கா ரெட்வன்ஸ்கா 3வது இடத்தில் இருக்கின்றார். இதனிடையே நாடுகளுக்கு இடையே நடைபெறும் டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டிகளின் காலிறுதிச் சுற்றுகள் நேற்றுடன் முடிவடைந்தன. இதில் முதல் ஆட்டத்தில் செக் குடியரசு ஜப்பானை 5-0 எனும் கணக்கில் வென்றது. இரண்டாவது போட்டியில் பிரான்ஸ் ஜெர்மனியை 3-2 எனும் கணக்கில் வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது. மற்ற இரு காலிறுதிப் போட்டிகளில் இத்தாலி பிரிட்டனை 3-2 எனும் கணக்கிலும் அதேபோல சுவிட்சர்லாந்து கசகஸ்தானையும் வென்றன. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை அரையிறுதிப் போட்டிகள் நடைபெறவுள்ளன. அடுத்து கிரிக்கெட் செய்தி ஒன்று. வங்கதேசத்தில் நேற்று முடிவடைந்த T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இலங்கை இந்தியாவை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல் முறையாக அந்த பட்டத்தை வென்றுள்ளது என்பது பற்றி நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com பார்த்திருப்பீர்கள். இலங்கையின் வெற்றியை அடுத்து நேற்று இரவு தொடங்கிய கொண்டாட்டங்கள் நாட்டின் பல பகுதிகளில் தொடர்வதாக கொழும்பிலுள்ள பிபிசியின் செய்தியாளர் கூறுகின்றார். அவரது செய்திக்குறிப்பை தமிழில் தருகின்றார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
கடந்த 7 ஆண்டுகளுக்குள் 4 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகளில் இறுதிப் போட்டி வரை வந்து தோல்வியடைந்த இலங்கை அணி நேற்று இந்தியாவுடன் மோதி அடைந்த T20 வெற்றியின் மூலம் உலகக்கிண்ணத்தை சுவீகரித்துக் கொண்டது. கடந்த 4 உலகக்கிண்ண இறுதிப் போட்டிகளின் முடிவிலும் தோல்வியின் கவலைகள்தான் இலங்கை அணி ரசிகர்களிடமிருந்து வெளிப்பட்டிருந்தன. ஆனால் இம்முறை காத்திருந்து பெற்ற வெற்றியின் கொண்டாட்டங்களால் நாடு முழுவதுமே அதிர்ந்துவிட்டது. பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின்னர் இலங்கை முதன்முறையாக உலகக்கிண்ண வெற்றி களிப்பை கொண்டாடியது. கொழும்பு காலிமுகத்திடல் நேற்றிரவு இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களால் நிரம்பி வழிந்தது. கொழும்பின் வீதிகளெங்கிலும் நேற்றிரவு முழுவதும் தேசிய கொடியை ஏந்தியவாறு ரசிகர்கள் ஓடி திரிந்து மகிழ்ந்தனர். வாகன போக்குவரத்து போலீசாரும் ரசிகர்களை தடுக்காது போக்குவரத்து சட்ட விதிகளை அமுல்படுத்தாமல் சற்று ஒதுங்கியிருந்ததையும் காண முடிந்தது. 1996ஆம் ஆண்டில் அர்ஜுன ரணத்துங்க தலைமையிலான அணி 50 ஓவர் உலகக்கிண்ணத்தை வென்றெடுத்ததன் பின்னர் இப்போது லசித் மாலிங்க தலைமையில் 20 ஓவர் உலகக்கிண்ணம் இலங்கையிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. அர்ஜுன ரணத்துங்கவிடம் பிபிசி பேசியது.
මේ තරගාවලිය ජයග්‍රහණය කරා මම හිතනවා ඒක තමයි ප්‍රධානම දායකත්වය වෙන අපිට මේක ජයග්‍රහණය කරන්න
ඕර ඉරවර என்றillaamal எல்லா வீரர்களும் சேர்ந்து தான் இந்த இலங்கை அணியை உலக சாம்பியன் ஆக்கி இருக்கார்கள் என்ற அர்ஜுன ரணதுங்க
මම හිතනවා ක්‍රීඩාවෙන් තමයි අපි ලෝක ජයග්‍රහණය කරලා තියෙන්නේ අපිට වෙන අවමාන සියල්ලම නැති වෙන්නේ අපේ ක්‍රීඩාව හරහා ඉතින් මම හිතනවා නැවතවරක්
වලයාටින් මූලම් தான் நாம் உலகை வென்றிருக்கிறோம். உலக அளவில் ஏற்படுகின்ற அவமானங்களை இந்த விளையாட்டின் மூலமாகத்தான் எம்மால் துடைக்க முடியுமாக இருக்கிறது. அந்த நிலைமையை இந்த அணி எமக்கு மீண்டும் ஏற்படுத்தி தந்திருக்கிறது என்றார் இலங்கை அணியின் முன்னாள் தலைவர் அர்ஜுன ரணதுங்க. 20 ஓவர் போட்டிகளில் இலங்கை அணியின் தலைவர் தினேஷ் சந்திமால் இம்முறை தொடரின் இடைநடுவில் தலைமை பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டமை பற்றியும் அர்ஜுன ரணதுங்க கருத்து தெரிவித்தார்.
චන්දිමාල්ව නායකත්වයට දැම්මට පස්සේ ඒ අයින් කරනවා නම් මැද හරියේදී මම හිතනවා එතන ලොකු ප්‍රශ්නයක් අපේ ක්‍රිකට් තේරුම් කමිටුවේ තියෙනවා කියලා. මොකද
තලෙවරාක චන්දිමාලை நியமித்த பின்னர் அவரை இடைநடுவில் நீக்கியது என்பது உண்மையில் கிரிக்கெட் தெரிவு குழுவிடத்தில் ஏதோ பிரச்சனை இருப்பதை காட்டுகிறது. சந்திமால் ஆறாவது ஏழாவது வரிசையில்தான் பேட்டிங் செய்வார். இறுதி ஓவர்களில் அவரிடமிருந்து அதிகம் எதிர்பார்த்தது சரியில்லை என்பதுதான் எனது கருத்து. அதே நேரம் இன்னொருவரின் தலைமையில் உலக கிண்ணத்தை வென்றெடுப்பதற்காக ஒதுங்கிக் கொண்ட அவரது பண்பையும் நாம் மதிக்க வேண்டும். அது மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக அமைந்திருக்கிறது என்றார் இலங்கையின் முதலாவது உலக கிண்ண வெற்றி அணியின் தலைவர் அர்ஜுன ரணதுங்க.
கொழும்பிலிருந்து பிபிசியின் செய்தியாளர் அனுப்பிய செய்தி குறிப்பை தமிழில் தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இத்துடன் இன்றைய விளையாட்டு அரங்கம் நிறைவு பெறுகிறது.
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.